We have a big responsibility in our day.
நம்முடைய நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது.
Because in the last days we read in 2 Timothy 3 verse 1.
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே கடைசி நாட்களிலே என்று நாம் வாசிக்கிறோம்.
There'll be very difficult times.
கொடிய காலங்கள் வரும் என்று வாசிக்கிறோம்.
Because people will be 2 Timothy 3 and verse 2.
2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம்.
People will be lovers of self and lovers of money.
மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் இருப்பார்கள்.
Boastful, arrogant and revilers.
அவர்கள் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் அவர்கள் திராகிரதம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள்.
And then it says they'll be disobedient to parents.
தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
And it says ungrateful.
நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள்.
Lot of children are very ungrateful for what their parents have done for them.
தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு செய்த காரியங்களுக்கு அவர் நன்றி அறியாதவர்களாய் இருக்கக்கூடிய நாட்கள்.
We are living in such a time.
அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
If you look back 50-60 years, we see that young people respected older people much more.
50-60 ஆண்டுகள் முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வாலிபர்கள் முதியவர்களை அதிகமாய் மதிக்கக்கூடிய நாட்களாய் இருந்தது.
But not now.
ஆனால் இப்பொழுதோ அப்படி இல்லை.
Because the powers of darkness have taken over so much of this world.
இருளின் அதிகாரமானது இந்த உலகத்தை கவி பிடிக்கிறது.
And our children are growing up in this evil world.
இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
It's much more difficult for us, for them. It's much more difficult for parents to bring up their children now than I found it 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிள்ளைகளை வளர்ப்பது என்னுடைய காலத்தில் இருந்ததை காட்டிலும் இப்பொழுதுள்ள பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது அதிக கடினமாயிருக்கிறது.
When I brought up my children 40 years ago, it was not so difficult.
40 ஆண்டுகள் முன்பதாக என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கும் பொழுது அவ்வளவு கடினமானதா இருக்கவில்லை.
And when my father brought me up 70 years ago, it was probably easier for him.
70 ஆண்டுகள் முன்பாக என்னுடைய அப்பா என்னை வளர்த்த பொழுது ரொம்ப எளிதாய் வளர்த்து விட்டார்கள்.
But it gets more and more difficult as time goes on.
ஆனால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியமானது மிகவும் கடினமானதாய் மாறிக்கொண்டு வருகிறது.
So much of evil on television which did not exist 50-60 years ago.
50-60 ஆண்டுகளுக்கு முன்பதாக டிவியே இல்லை. ஆனால் இப்பொழுது மலிந்து கிடக்கக்கூடிய டிவிக்களின் மூலமாக எவ்வளவோ பொல்லாத காட்சிகள் வருகிறது.
All the cinemas are so filthy compared to 60 years ago.
60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சினிமா காட்சிகளை காட்டிலும் இப்பொழுதுள்ள சினிமா காட்சிகள் அசுத்தமானதாய் தீமையானதாய் காணப்படுகிறது.
And children don't have any understanding.
பிள்ளைகளுக்கு ஒரு புத்தி இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை.
They don't know that evil will destroy them in the future, what evil they see now.
இப்பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய தீமைகள் தங்களை எதிர்காலத்தில் அழித்து விடும் என்கிறதான விவேகம் அவர்களுக்கு இல்லை.
So parents have to pray much and say, Lord, please help us to have wisdom to bring up these children.
ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி அதிகமாக பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது.
You parents need more wisdom today than I needed 40 years ago.
40 ஆண்டுகள் முன்பதாக எனக்கு தேவைப்பட்டதை காட்டிலும் பெற்றோர்களே இப்பொழுது உங்களுக்கு அதிக ஞானம் தேவைப்படுகிறது.
Because the world has become so evil.
இந்த உலகமானது அவ்வளவு பொல்லாததாய் மாறிவிட்டது.
They think that we cannot live without television.
டிவி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று இளைய தலைமுறை என்ன சொல்கிறார்கள்.
I brought up all my 4 children without television in my house.
என்னுடைய 4 பிள்ளைகளும் வீட்டில் டிவியே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் நான் வளர்த்தேன்.
And other people in Bangalore had it.
அப்பொழுது பெங்களூரில் மற்ற வீடுகளிலே டிவி இருந்தது.
Sometimes my quest children would ask me, why not? Why can't we have it?
என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து கேட்பார்கள், ஏன் நம்ம டிவி வாங்கக்கூடாது, ஏன் நம்ம டிவி வைக்கக்கூடாது?
It's not because I didn't have the money.
எனக்கு பணம் இல்லாதபடினாலே அல்ல.
But because first of all, it will be a big waste of time.
முதலாவதாக அது அதிகமாய் நேரத்தை வீணடிக்க கூடியதான ஒரு கருவி.
And I thought I don't want their minds to be corrupted.
அவருடைய மனது கரைபட கூடாது என்பதிலே நான் கவனமாய் இருந்தேன்.
But it was easy those days to say no to the children.
அந்த நாட்களிலே வேண்டான்னா சொல்லு, வேண்டாம் என்று சொல்வதற்கு எளிதா இருந்தது பிள்ளைகளிடத்தில்.
Today it is so difficult.
இன்னைக்கு வேணாம்னு சொல்லுவ, வேண்டாம் என்று சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது.
Everywhere there are so many schools and everywhere they have television.
எல்லா இடங்களிலுமே பள்ளிகளிலே டிவி வைத்திருக்கிறார்கள், வீடுகளிலே டிவி வைத்திருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் டிவி.
Even on the railway stations.
வானொலி நிலையம்.
So, all I say is you new parents, you need to pray a lot that God will give you wisdom.
நான் சொல்வதெல்லாம் என்னவென்றால், புதிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவரே ஞானத்தை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தாரும் என்று ஜெபித்து கேட்க வேண்டியிருக்கிறது.
You need God's help tremendously.
உங்களுக்கு அதிகமாக தேவனுடைய உதவி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவைப்படுகிறது.
God will give you grace according to the need there is today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவைக்கேற்றாற்போல் தேவனும் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார்.
See how Moses' parents brought him up in a very God-fearing way.
மோசேனுடைய பெற்றோர்கள் மோசே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வளர்த்தார்கள்.
We can also do that.
நாமும் அதை செய்ய முடியும்.
So we'll pray for the child.
இப்பொழுது குழந்தைக்காக நாம் ஜெபிப்போம்.
This is a future brother in the church.
சபையிலே வரக்கூடிய எதிர்கால சகோதரர் நீங்கள் பார்ப்பது.
His name is Jason Emmanuel.
அவருடைய பெயர் ஜேசன் இமானுவேல்.
See, already he wants to grab a Bible.
ஏற்கனவே வேதத்தை பற்றி பிடிக்க விரும்புகிறார்.
I hope he'll always be like that.
எப்பொழுதுமே இது போல இருப்பார் என்று நான் நம்புகிறேன்.
Heavenly Father, we dedicate Jason Emmanuel to you.
பரலோக தகப்பனே, இந்த குழந்தையை ஆண்டவரே உமக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம்.
We pray that you'll bless Jason Emmanuel with the blessing of the Lord.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே ஜேசன் இமானுவேல் ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Protect him from harm and danger and accident.
விபத்துகளுக்கும் விக்கிரங்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Help him to grow up to be a child of God.
ஆண்டவரே வளரும் பொழுது தேவனுடைய பிள்ளையா வளர உதவி செய்யும்.
Give wisdom to his parents to bring him up.
ஆண்டவரே இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய ஞானத்தை பெற்றோருக்கு தருவீராக.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
Okay. Thank you. Okay, we will turn to God's word now.
இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம்.
In the last two sessions we were talking about knowing the Father and knowing the Son.
கடந்த இரண்டு கூட்டங்களிலே நாம் பிதாவை அறிந்து கொள்வதை பற்றியும் குமாரனை அறிந்து கொள்வதை பற்றியும் நாம் தியானித்தோம்.
And we saw how we need to know God as our own father.
தேவனை நம்முடைய அப்பாவாக அறிந்து கொள்வது எப்படி என்று பார்த்தோம்.
And we are to look unto Jesus and live as he lived on this earth.
இயேசுவை நோக்கி பார்த்து அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
So now we have seen the standard God wants.
இப்பொழுது தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய தரத்தை நாம் விளங்கிக் கொண்டோம்.
So next question that comes to our heart is this.
ஆகவே நம்முடைய உள்ளத்திலே எழும்புகிற இன்னொரு கேள்வி என்னவென்றால்,
How can we live up to this standard?
இந்த தரத்திற்கு ஏற்றாற் போல் எப்படி வாழ முடியும்?
This is so impossible.
இது கூடாத காரியமா இருக்கிறது.
How can I know God as my father in the same way as Jesus knew him?
இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தார் அதே விதமாய் நான் எப்படி தேவனை பிதாவாக அறிந்து கொள்ள முடியும்?
How can I have the same attitude to others on this earth that Jesus had?
எப்படி இயேசு இந்த பூமியிலே மற்றவர்கள் மீது கொண்ட மனப்பான்மை அதே மனப்பான்மை நானும் கொண்டிருக்க முடியும்?
Then we come to the Holy Spirit.
அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திற்கு வருகிறோம்.
We need to know the presence of the Holy Spirit with us all the time.
நம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் கொண்டிருக்கிறவர்களாக அதை அறிந்து கொள்வது நல்லது.
If God did not send the Holy Spirit on the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பாதிருந்தால்,
we would not know God as our father.
தேவனை நம்முடைய அப்பாவாக அறிந்து கொண்டிருக்க முடியாது.
And we would not be able to follow in Jesus' footsteps.
இயேசுவின் அடிச்சுவடுகளையும் நாம் பின்பற்ற முடியாது.
So when this is the standard God has made, He has also given us the power to live up to that.
ஆகவே இந்த தரத்தை தேவன் நமக்கென்று நியமித்திருக்கும் பொழுது அதற்கேற்றாற் போல் வாழ்வதற்கு தேவன் நமக்கு வல்லமையும் தருகிறார்.
And when we understand that Jesus also when he was on earth lived as a man like us.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நம்மை போல ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை விளங்கிக் கொள்ளும்
பொழுது, that is one of the great truths we need to understand.
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம் இதுதான்.
That Jesus is totally God and totally man.
இயேசு முழுக்க முழுக்க தேவனாய் இருந்தார், அதே சமயத்தில் முழுக்க முழுக்க மனிதனாய் இருந்தார்.
He is not half God and half man.
பாதி தேவனும் பாதி மனிதனுமாக அவர் இருக்கவில்லை.
There is no such thing as half God.
தேவன் பாதி தேவன் என்கிற ஒரு காரியமே இல்லை.
You cannot divide God into two.
தேவனை இரண்டாக பிரிக்க முடியாது.
He was fully God.
அவர் முழுமையாக தேவனாய் இருந்தார்.
But he lived on earth fully as a man.
ஆனால் இந்த பூமியிலே முழுமையாக மனிதனைப் போலவே அவர் வாழ்ந்தார்.
If you don't see that, you will not have faith that you can live like he lived.
பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர் வாழ்ந்தது போல நானும் வாழ முடியும் என்ற விசுவாசத்தை நாம் கொண்டிருக்க முடியாது.
Because when you read a verse like this in 1 John chapter 2,
1 யோவான் 2 அதிகாரத்தில் இது போன்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
1 John chapter 2 and verse 6,
2 அதிகாரம் 6 வசனம்,
It says here, he who says he abides in him must walk as he walked.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
What does it say in that verse?
இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்?
If you say you're a Christian,
நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால்,
you must live on this earth just like Jesus lived.
இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் இந்த பூமியில் வாழ வேண்டும்.
That is what we have preached in the church for 30 years.
இதைத்தான் நாம் சபையில 30 ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்.
We started our first church in Tamil Nadu in Tuticorin in
1983.
And from there, many other places like Nanilam and others.
அங்கிருந்து இன்னும் பல இடங்களிலே நன்னிலம் போன்ற இடங்களிலே சபைகள் உருவானது.
But in all these places, in all these 29 years, we preach this truth.
இந்த எல்லா இடங்களிலேமே 29 ஆண்டுகளாக நாம் இந்த சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்.
That we have to walk as Jesus walked.
இயேசு நடந்தது போலவே நாமும் நடக்க வேண்டும்.
Because the Bible says that.
என்னால் வேதம் அப்படி சொல்கிறது.
And when you look at that, immediately your mind says impossible.
நீங்கள் இதை பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனது இது கூடாத காரியம் என்று சொல்கிறது.
Why?
ஏன்?
Because your mind says, he was God. How can we walk like him?
அவர் தேவனாய் இருந்தார். அவரை போல எப்படி நாம் நடக்க முடியும்?
Yes, he was God.
ஆம், அவர் தேவன்தான்.
But we are not God.
நாம் தேவன் அல்ல.
But what we need to know is, he did not use his power as God when he lived on this earth.
ஆனால் நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனாய் இருந்து தேவனுக்கென்று இருக்கக்கூடிய வல்லமைகளை அவர் பயன்படுத்தவில்லை.
Let me use an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
Supposing an angel comes to this earth.
ஒரு தூதன் இந்த பூமிக்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Can he teach you how to swim?
அந்த தேவதூதன் எப்படி நீச்சல் அடிப்பது என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா?
Yes or no?
முடியுமா முடியாதா? ஆமாவா இல்லையா?
Supposing he flies across the river and says, follow me.
இந்த ஆற்றிலே அப்படியே கடந்து அந்த ஆற்றை கடந்து செல்கிறார், என்னை பின்பற்று என்று அந்த தூதன் சொன்னால்,
he flies across.
அவன் அந்த ஆற்றை ஆற்றின் மேல் பறந்து போகிறான்.
You say, I can't fly.
என்னால உன்னை போல பறக்க முடியாது என்று சாம் சொல்வோம்.
I don't have any wings like you.
தூதனே, உன்னை போல எனக்கு ரக்கைகள் இல்லை.
If I go in, I go down.
உன்னை போல நான் போக முயற்சித்தால் நான் முழுகி விடுவேன்.
So what will I tell that angel?
அந்த தூதனை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்?
If you want to teach me how to swim.
நான் நீந்த நீ கற்றுக் கொடுக்க வேண்டுமானால்,
you first get rid of your wings.
முதலாவது உன்னுடைய ரக்கைகளை கழற்றி வைத்து விடு.
And take a body like mine.
என்னைப் போல ஒரு சரீரத்தை நீ எடுத்துக்கொள்.
And then go into the river and show me how to swim.
அதற்கு பிறகு இந்த ஆற்றுக்குள்ளாக சென்று நீந்த எப்படி என்று கற்றுக்கொடு.
Then I can learn.
அப்பொழுது நான் கற்றுக்கொள்ள முடியும்.
But an angel cannot teach us how to swim otherwise.
ஆனால் ஒரு தூதன் நமக்கு கற்றுக்கொள்ள வேறு விதத்தில் கற்றுக் கொடுக்கவே முடியாது.
So if Jesus came to earth.
இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
He was like God only.
அவர் முழுமையாக தேவனைப் போல மட்டுமே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
God can never sin.
தேவனால் பாவம் செய்ய முடியாது.
And he says, follow me.
அவர் என்னை பின்பற்ற என்று சொன்னால்,
that is as impossible as the angel telling me to follow him.
அந்த தூதன் என்னை பின்பற்ற என்று சொன்னால் எப்படி என்னால் முடியாதோ அதே போல தான் தேவனும் என்னை பார்த்து பாவம் செய்யாது என்று சொன்னால் அதுவும் முடியாது.
Supposing I can lift 35 kilos suitcase.
நான் 35 கிலோ எடையுள்ள சூட்கேஸை பெட்டியை தூக்குகிறேன்.
And I ask my 2-year-old child, you also lift 35 kilos.
இந்த 2 வயது பையனை பார்த்து நீயும் இந்த சூட்கேஸை தூக்கு 35 கிலோ என்று சொன்னால்,
how can he do it?
அவன் எப்படி தூக்குவான்?
So do you think God is telling us something impossible here that we must walk as Jesus walked?
இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறாரே வார்த்தையிலே, நம்மால் கூடாத ஒரு காரியத்தை முடியாத ஒரு காரியத்தை சொல்கிறாரா?
Will you tell your little child to lift up 35 kilos?
உடைய சின்ன குழந்தையை பார்த்து 35 கிலோவை தூக்கு என்று சொல்வீர்களா?
No.
இல்லை.
How can God tell you to walk as Jesus walked?
எப்படி இயேசு நடந்தது போல நீங்களும் நடங்கள் என்று எப்படி தேவன் சொல்ல முடியும்?
How can he tell you to fly like an angel across the river?
ஒரு தூதன் பறப்பது போல இந்த ஆற்றை கடந்து செல்வது பறந்து சென்று கடப்பது போல எப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல முடியும்?
We who are evil fathers and mothers will not tell our children impossible things.
பொல்லாத பெற்றோர்களாகிய தகப்பன் தாயாகிய நாம் கூடாத காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்ய முடியாது சொல்ல மாட்டோம்.
God will never do it.
தேவனும் ஒருபோதும் செய்வதில்லை.
He is a loving father.
அவர் அன்பான தகப்பன்.
He is better father than all of us.
நம் எல்லாரை காட்டிலும் அவர் மேன்மையான ஒரு தகப்பன்.
So when I read a verse like this,
இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது,
the devil shouts in my ears, impossible, impossible, impossible.
இப்படி முடியாது, கூடாத காரியம் முடியாது என்று சொல்லி பிசாசு பல இடங்களிலிருந்து சத்தம் போட்டு சொல்கிறான்.
Like he is telling you right now.
இப்பொழுதே உங்களை பார்த்து சொல்கிறான்
அல்லவா? Impossible, impossible.
இயேசு நடந்து போல நடக்க முடியாது, முடியாது என்று சொல்லி.
But God's Holy Spirit says,
ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்,
possible,
முடியும்.
You can't do it in your own strength.
சொந்த வல்லமையிலே அப்படி செய்ய முடியாது.
If I give you my power,
நான் என்னுடைய வல்லமை உனக்கு கொடுக்கும் பொழுது,
the same power I gave to Jesus when he was on the earth,
இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது அவருக்கு எந்த வல்லமையை கொடுத்தேனோ அதே வல்லமையை,
you can do it,
அதே வல்லமையால நீ செய்ய முடியும்.
You see these fans that go around and give us some air,
இங்கே ஃபேன் சுற்றுகிறது நமக்கு காற்று கொடுக்கிறது.
You know, about 100 200 years ago,
100 200 ஆண்டுகளுக்கு முன்பாக,
there was no electric fan, no electricity,
மின்சாரமே கிடையாது, மின்சார விசிறி எங்கே?
So but these old kings in India,
இந்தியாவிலே அந்த காலங்களிலே வாழ்ந்த ராஜாக்கள்,
you know, when they felt hot,
அவங்களுக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்கும் பொழுது,
they had a special type of fan,
அவங்களுக்கு ஒரு விசேஷித்த காற்றாடி இருக்கும்,
that will turn and turn and turn and turn,
அது சுற்றி கொண்டே இருக்கும்.
You know how it kept on turning,
அந்த விசிறி எப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது தெரியுமா?
It was tied with some ropes and all,
அது கயிறுகளினாலே கட்டப்பட்டு அங்கே பின்னால் அந்த கயிறு போகிறது.
Behind in the curtain one man will be pulling and pulling and pulling and turning the fan,
திரைக்கு பின்னால் ஒரு மனிதன் அந்த கயிறை இழுத்து கொண்டே இருப்பான்.
Okay, how long can he do it? After about half an hour he gets tired,
அரை மணி நேரம் இழுத்த பொழுது கை வலித்து விடும்,
சலிப்படைந்து விடும். Or even 15 minutes he'll get exhausted,
15 நிமிஷம் அந்த ஃபேனை சுத்தினாலே அவனுக்கு களைப்படைந்து விடும்.
But these kings have got so many slaves,
அந்த நாட்டிலே ராஜாக்களுக்கு எவ்வளவோ அடிமைகள் இருந்தார்கள்.
So he will sit down, another fellow will take over,
அவன் உட்கார்ந்து இன்னொரு அடிமை எழுப்பான்.
And he'll go on like that and the king can sit and enjoy this fan,
அப்படி அடிமைகள் ஒவ்வொருவராய் மாறி மாறி சுற்ற சுற்ற ராஜா ஹாயாவாக உட்கார்ந்து சந்தோஷித்துக் கொண்டிருப்பார்.
But today how easy it is,
இன்றைக்கு எவ்வளவு எளிமையா இருக்கிறது பாருங்கள்.
We don't need to be a king, just put on the switch and the fan runs.
உங்களுக்கு மின்சார விசிறி சுற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ராஜாக்களாக இருக்க வேண்டும் தேவையில்லை, யார் வேண்டுமோ சுவிட்ச் போட்டால் ஃபேன் சுத்தும்.
That is the difference between man trying to do God's will and doing it in the power of the Holy Spirit.
மனிதன் தேவ சித்தத்தை செய்ய முயற்சிப்பதற்கும் தேவனுடைய வல்லமையினாலே தேவ சித்தத்தை செய்வதற்கும் இதுதான் வித்தியாசம்.
Why is it you found it so difficult to overcome some temptation?
சில சோதனைகளை ஜெயிப்பதற்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது?
Why is it you say, oh, I want to overcome my anger but I fall?
யோ, கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனே ஆனால் விழுந்து விடுகிறேனே என்று ஏன் சொல்கிறீர்கள்?
Or you men, you say, I don't want to lust after women but I'm falling all the time.
நான் கண்களினாலே இச்சிக்க கூடாது என்று நினைக்கிறேன் ஆனாலும் விழுந்து கொண்டே இருக்கிறேனே, ஏன்?
You know the reason?
காரணம் தெரியுமா?
You try for some time and you succeed and then you fall.
நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், முயற்சி கொஞ்சம் ஜெயிக்கிறீர்கள், அதற்கு பிறகு விழுந்து விடுகிறீர்கள்.
It's because you're trying to turn this fan with your hand.
ஏனென்றால் கையிலேயே கயிறை இழுத்து இழுத்து அந்த விசிறியை சுற்றுகிறீர்கள்.
Everybody will get tired after 15 minutes.
யாராக இருந்தாலும் 15 நிமிடங்கள் கழித்து களைப்படைந்து விடுவார்கள்.
But how is this fan running for hours and hours and hours?
மணிக்கணக்காக எப்படி இந்த மின் விசிறி சுற்றி கொண்டே இருக்கிறது?
You see, that's electricity.
அது மின்சார சக்தி.
What did I have to do? Put on the switch.
நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சுவிட்சை போட்டால் போதும்.
We have to do something, it's not automatic.
தானாக நீங்க உள்ளே வந்தால் மின்சார விசிறி சுத்தாது, நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுவிட்சை போடுங்கள்.
That is a very good example of living in the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இது மிகவும் நல்ல ஒரு உதாரணம்.
Everything in the Christian life is like that.
கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் இப்படி தான் இருக்கு.
I can do it in my own strength or I can do it in the power of the Holy Spirit.
நான் ஒன்று என்னுடைய சொந்த வல்லமையினாலே வாழலாம், இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே வாழலாம்.
You cannot overcome anger in your own strength.
உன் சொந்த பலத்தினாலே கோபத்தை மேற்கொள்ளவே முடியாது.
You can overcome it in the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்கள் இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியும்.
See in James chapter 3,
யாக்கோபு 3 ஆம் அதிகாரம்,
it says in verse 7 and 8,
7 8 வசனங்கள்,
every species of beasts and birds and reptiles and creatures have been tamed.
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாடும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷரால் அடக்கப்படும்.
They've tamed lions and tigers and elephants.
யானைகள், சிங்கங்கள், புலிகள் இவைகளையே மனுஷன் அடக்கினான்.
But it says in verse 8, the tongue nobody can tame.
ஆனால் எட்டாம் வசனத்தை பாருங்கள், நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது.
See this tongue,
சிங்கத்தையும் புலியும் அடக்கிவிடலாம் ஆனால் நாவை அடக்கவே முடியாது.
Then how can we control the tongue?
அப்படியானால் எப்படி நாம் நாவை அடக்க முடியும்?
It's by the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே.
There's a in Galatians 5,
கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம்,
it says in verse 23,
கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம் 23 ஆம்
வசனத்தை
பார்த்தோம். 22 and 23 வசனம்.
One of the fruits of the spirit, the last one,
ஆவியின் கனியிலே கடைசி ஒன்று,
self control,
இச்சை அடக்கம்.
That is a fruit of the spirit.
அதான் ஆவியினுடைய கனி.
That means the holy spirit can give me self control.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இச்சையடக்கத்தை கொடுக்க முடியும்.
I want to say something in anger.
கோபத்தில் ஏதோ ஒன்று சொல்ல முற்படுகிறேன்.
Holy Spirit pulls me back.
பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்தி பின்னிட்டு இழுக்கிறார்.
It's like a horse in which the bridle is put in the mouth.
ஒரு குதிரையிலே கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போல.
The horse wants to go that way, but that man pulls it back.
குதிரை தன் இஷ்டத்துக்கு போக விரும்புகிறது, அந்த மனிதன் அந்த கடிவாளத்தை பிடித்து இழுக்கிறான்.
That is the power of the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
See Galatians chapter 5.
கலாத்தியர் 5 அதிகாரம்
verse 17.
17 வசனம்.
The flesh is against the spirit and the spirit is against the flesh and they are opposition to one another so that you cannot do the things that you please.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சத்துக்கு ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
Did you see that phrase?
இந்த வாசகத்தை பார்த்தீர்களா?
Last part.
கடைசி பகுதி.
What you want to do you cannot do.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு.
How does that happen?
அது எப்படி நடக்கிறது?
I want to lose my temper and get angry at this person.
நான் இப்பொழுது என்னுடைய பொறுமை இழந்து இவர் மீது கோபப்பட விரும்புகிறேன்.
But I can't do it.
ஆனாலும் செய்ய முடியவில்லை.
Because like the horse is pulled back, the Holy Spirit pulls me back.
குதிரை பின்னிட்டு இழுப்பது போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பின்னிட்டு இழுக்கிறார்.
You want to lust after that girl, the Holy Spirit pulls you.
அந்த பெண்ணை இச்சையோடு பார்க்க வேண்டும் அல்லது இச்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆவியானவர் பின்னிட்டு
இழுக்கிறார். You want to do something wrong and the Holy Spirit pulls you back.
தவறு ஒன்றை செய்ய விரும்புகிறீர்கள், ஆவியானவர் உங்களை பின்னிட்டு இழுக்கிறார்.
What a wonderful thing that is.
என்ன அற்புதமான காரியம் அது.
The Holy Spirit protects us.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார்.
You know how if you're walking with your children near a busy road you have to pull the child back if it's trying to accidentally cross the road.
வாகன நெருக்கம் மிகுந்த ஒரு சாலையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், பிள்ளைகளோடு கூட வண்டி வேகமாக வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை கைப்பிடித்து இழுக்கிறீர்கள், அவர்களை மெதுவாக போக சொல்லுங்க.
Wonderful thing though to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பது என்பது அற்புதமான ஒரு காரியம்.
Pulls you back from things that you want to do wrong.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய தவறுகளை செய்யாதபடிக்கு அது ஆவியானவருடைய வல்லமை இழுக்கிறது.
That is one side.
அது ஒருபுறம்.
The other side is
மறுபுறம்.
Somewhere where I don't want to go he helps me to go.
நான் போக விரும்பாத போக வேண்டாம் என்று நினைக்கிறேன் அங்கே போவதற்கு உதவி செய்கிறார்.
But without the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல்
you will just do whatever you please and keep on sinning.
நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அதையே செய்து கொண்டே இருப்பீர்கள், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள்.
So I think many of us we really have want to live a holy life.
நம்மளே அநேகர் உண்மையாலுமே பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன்.
I believe most of us here really want to live a holy life.
இங்கே இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் உண்மையாலுமே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறீர்கள்.
I'm sure many of you feel sorry after you have fallen into sin.
பாவத்தில் விழுந்த பிறகு உங்களில் அநேகர் அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள்.
But sometimes you wonder, Lord, why is it I can't get victory?
ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் பாவத்தின் மேல வெற்றி கிடைக்கவில்லை என்ன என்று கேட்கிறீர்கள்.
I was like that.
நான் அப்படி இருந்தேன்.
For so many years after I was born again.
நான் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த பிறகு எவ்வளவோ ஆண்டுகளாக அப்படி இருந்து கொண்டிருந்தேன்.
I was defeated.
நான் தோற்றுப்போய் வீழ்ச்சியடைந்து தோற்றுப்போய் கொண்டே இருந்தேன்.
Worse than all of you.
எல்லாவற்றையும் உங்களை காட்டிலும் மோசமாக.
But I read one day in scripture.
ஆனால் வேதத்தில் ஒரு நாளிலே வாசித்தேன்.
In Romans chapter 6 and verse 14.
ரோமர் 6:14.
Sin will not be master over you for you are not under law but under grace.
நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
That was a promise.
இது ஒரு வாக்குத்தத்தம்.
Is sin ruling over you now?
இப்பொழுது பாவம் உங்களை மேற்கொண்டிருக்கிறதா?
Sin was ruling over me.
பாவம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது.
And here was a promise, sin will not rule over you.
இங்கே பார்த்தீர்களா, பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது என்கிற ஒரு வாக்குத்தத்தம்.
That was a promise from God.
இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம்.
If the Tamil Nadu government says
தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுகிறது என்று வைத்துக்கொள்வோம்,
we'll give you rice for 2 rupees a kilo.
ஒரு கிலோ 2 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறோம் என்று.
After the election they may forget about it and not give it to you.
தேர்தல் முடிவு வந்த பிறகு மறந்து விடுவார்கள், அதை கொடுக்க மாட்டார்கள்.
Or they may give it to win the next election.
அல்லது அடுத்த தேர்தல் வரும்பொழுது கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஜெயிப்பதற்காக.
But when God gives a promise,
தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது
it will be fulfilled.
அது அவர் நிறைவேற்றுவார்.
Sin will not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
Why?
ஏன்?
Because you're not under law but under grace.
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பற்றிருக்கிறபடினால்.
So I saw if I come under grace sin cannot touch me.
ஆகவே நான் கிருபைக்கு கீழாக வந்துவிட்டால் பாவம் என்னை தொட முடியாது என்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
And how do we get grace?
நமக்கு எப்படி கிருபை கிடைக்கிறது?
See this promise.
இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள்.
In Zechariah chapter 12.
சகரியா 12 அதிகாரம்.
And verse 10.
10 வசனம்.
Zechariah chapter 12 verse 10.
சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 அதிகாரம் 10 வசனம்.
I will pour out upon the house of David and inhabitants of Jerusalem the spirit of grace.
அந்த நாட்களிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றவர் அவர்கள் மேல் அவர் தம்முடைய கிருபையின் ஆவியை ஊற்றுவார்.
So there I saw that the Holy Spirit is the Spirit of grace.
ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே கிருபையின் ஆவி என்று பார்க்கிறோம்.
So that is a prophecy that in the New Testament he'll pour the Spirit of grace upon me.
ஆகவே புதிய ஏற்பாட்டை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாய் சகரியா 12:10 வாசிக்கிறோம் அவர் என் மீது கிருபையின் ஆவியை ஊற்றுவார்.
And I said that is the secret.
அதுதான் ரகசியம்.
If I can be filled with the spirit of grace,
கிருபையின் ஆவியாலே மட்டும் நான் நிறைந்திருந்தால்,
sin will not rule over me.
பாவம் என்னை மேற்கொள்ளாது.
Then I realized the secret of overcoming sin was to be filled with the Holy Spirit.
ஆகவே பாவத்தை மேற்கொள்ளுவதனுடைய ரகசியமே பரிசுத்த ஆவியால் நிறைந்திருப்பது என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
Then I saw that Jesus also lived his whole life in the power of the Holy Spirit.
இயேசுவும் தம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியால் நிறைப்பட்டவராய் வாழ்ந்தார்.
As a man he lived under the power of the Holy Spirit.
மனிதனாய் வாழ்ந்த அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நிறைந்து வாழ்ந்தார்.
That is how he lived.
பிரதான அவர் வாழ்ந்தார்.
That's how he lived such a pure life.
பிரதான அவர் அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்.
So I want to say to all of you.
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னவென்றால்
Jesus came to earth not only to die for our sins.
நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக மட்டும் இயேசு வரவில்லை.
But to show us how a man can live in the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை காண்பிக்கும்படியாகவும் அவர் வந்தார்.
And so when I look at Jesus life
அவர் வாழ்ந்தது போலவே நாமும் வாழ முடியும் அவர் வாழ்ந்தது போலவே நாமும் வாழ முடியும்.
That is why Jesus told his disciples.
ஆகவே தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார்.
You must be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
So just like we know the Father.
எப்படி நாம் தகப்பனை அறிந்திருக்கிறோமோ.
And we know Jesus is our savior.
இயேசு நம்முடைய இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோமோ.
And look at his example.
அவருடைய மாதிரியை நாம் பார்க்கிறோமோ.
We also need the power of the Holy Spirit.
அதே போல நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் தேவைப்படுகிறது.
Now unfortunately in many Pentecostal churches they only talk about the Holy Spirit means you make a lot of noise and shout and scream.
துரஷ்டவசமாக பல பெந்தகோஸ்தே சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்று சொன்னால் சத்தம் போடுவது அந்நிய பாஷை பேசுவது என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
That is not necessary.
அது தேவையானதல்ல.
You know some people they think you got to shake and scream and all that.
சிலர் அபிஷேகம் பெற்று விட்டால் எப்படியாவது உடலை குலுக்கிக் கொண்டே சத்தம் போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
Because they have seen that in many Pentecostal churches. ஏனென்றால்
இப்படி நடப்பதை பல பெந்தகோஸ்தே சபைகளிலே பார்த்து பார்த்து பழகி விட்டார்கள்.
There was one man who came to our church once in Bangalore.
நம்முடைய சபைக்கு ஒருவர் வந்தார்.
And I think he was from a Pentecostal church.
அவர் பெந்தகோஸ்தே சபை ஒன்றிலிருந்து வந்தார் என்று நான் எண்ணுகிறேன்.
He said you all don't have the Holy Spirit in this church.
என்ன இந்த சபையில ஆவியே இல்லை.
I said how do you know that?
உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும் என்று கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன்.
He said there's not enough noise and shouting.
இங்க சத்தம் போடுதலோ கத்துவதோ இல்லையே என்று சொன்னார்.
I said ah now I know.
ஓ இப்பொழுது எனக்கு தெரியும்.
Your Trinity is Father, Son and Noisy Spirit.
உங்களுடைய திரித்துவம் பிதா குமாரன் சத்தம் போடுகிறாவி.
My Trinity is Father, Son and Holy Spirit.
என்னுடைய திரித்துவமோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்.
Your Spirit makes you noisy, my Spirit makes me holy.
உங்களுடைய ஆவி உங்களை சத்தம் போட வைக்கிறது. நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி என்னை பரிசுத்தமாக்குகிறது.
Now you please read the Bible and see which Trinity is in the Bible.
ஆகவே இப்பொழுது வேதத்தை நன்றாக வாசித்து எந்த திரித்துவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னேன்.
Is it Father, Son and Noisy Spirit or Father, Son and Holy Spirit?
பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவியா அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா?
I believe in praising the Lord.
நான் ஆண்டவரை துதிப்பதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
But you don't need the Holy Spirit to make a noise.
ஆனால் சத்தம் போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவையா?
You just get a little drunk you can make a lot of noise.
கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க சத்தம் போட நிறைய.
I saw that in one meeting once.
ஒரு முறை கூட்டத்தில் பார்த்தேன்.
I was in some charismatic meeting in Bombay.
பம்பாயிலே கரிஸ்மேடிக் கூட்டத்திலே நான் இருந்தேன்.
And they made me sit on the platform.
அங்கே மேடையில் என்னை உட்கார வைத்தார்கள்.
So I was seeing all the people.
அங்க மக்கள் அப்படியே ஏறிட்டு பார்த்தேன்.
And I saw one man shouting and clapping and singing better than everybody else.
எல்லாரே காட்டிலும் ஒருவர் மிகவும் நேர்த்தியாய் கைத்தட்டி ஆரவாரம் போட்டு சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருந்தார்.
What a wonderful man. I must meet him after the meeting.
என்ன அற்புதமான மனிதர். கூட்டம் முடிந்த உடனே அவரை போய் பார்த்து அவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று
எண்ணினேன். Such a happy Christian.
அவரும் சந்தோஷமான கிறிஸ்தவராக இருக்கிறாரே.
So I went to see him.
ஆகவே நான் அவரை போய் பார்க்க போனேன்.
Within 6 feet I could smell the alcohol.
6 அடி கூட போகவில்லை சாராய் நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது.
I said this is some other spirit, not Holy Spirit.
Oh, இது வேற ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று நான்
நம்பினேன். But Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர்,
he makes us holy.
அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்.
How can you say, you know, I ask people this question. You can even ask a little child.
சின்ன குழந்தை கூட நீங்க பார்த்து கேட்கலாம். நான் மக்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன்.
If you are filled with the evil spirit, what will you become?
நீங்க அசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தால் நீங்கள் என்னவாய் மாறுவீர்கள்?
Evil.
நீங்களும் அசுத்தமாய் மாறிவிடுவீர்கள்.
If you filled with an unclean spirit, what will you become?
பொல்லாத ஆவியினால் நிரம்பினால் நீங்கள் எப்படி மாறுவீர்கள்?
Unclean.
பொல்லாதவர்களாய் மாறுவீர்கள். அசுத்தாவினால் அசுத்தமாய் மாறுவீர்கள்.
If you filled with a deceiving spirit, what will you be?
வஞ்சிக்கிற ஆவியினால் நிரப்பப்பட்டால்
deceived.
நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
And if you are filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால்
noisy.
சத்தம் போடுவீர்களா?
No. Holy Spirit, holy.
பரிசுத்தமாவீர்கள்.
That is so simple. Even a 10-year-old child can answer.
10 வயது குழந்தை கூட இதை சொல்லும். அவ்வளவு எளிதானது.
But it's so amazing how the devil has deceived so many people.
அநேக மக்களை பிசாசு எந்த அளவாய் வஞ்சித்து விட்டான் என்று பார்ப்பதற்கு வியப்பாய் இருக்கிறது.
Seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட நாடுங்கள்.
And he will give us many other gifts also.
அதோடு கூட அவர் மற்ற அநேக வரங்களையும் நமக்கு தருவார்.
He has given me many gifts more. Beyond holiness.
பரிசுத்தத்தை காட்டிலும் அதிகமான வரங்களையும் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
He has given me, because that is my calling, he has given me the gift to speak also.
என்னுடைய அழைப்பா இது இருக்கிறபடினாலே பேசக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார்.
He gives us many things, many abilities.
அநேக திறன்களை நமக்கு கொடுக்கிறார்.
All of us, he won't give the same ability.
நம் எல்லாருக்குமே ஒரே விதமான திறமைகளை கொடுப்பதில்லை.
Like in the human body,
மனித சரீரத்திலே,
we all got different functions.
நம் எல்லாருக்குமே வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது.
The church, you and I are called the body of Jesus Christ.
நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறோம்.
Do you know that you are a member of the body of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் ஒரு ஐக்கிய அங்கமாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
I am also a member of the body of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் சபையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன்.
All the members in the body don't have the same function.
சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்கும் ஒரே விதமான வேலை இல்லை.
The hand has got one function, the ears, eyes, tongue, all different functions.
கரங்களுக்கு என்ற ஒரு சில வேலைகள் உண்டு. செவிகளுக்கு என்ற ஒரு வேலை, கண்களுக்கு என்ற ஒரு வேலை, ஒவ்வொன்றுக்கும் நேர்த்தியான வேலை.
And like that, all of us have different gifts.
இது போல நம் எல்லாருக்குமே வித்தியாசமான வரங்கள் இருக்கிறது.
You don't have to preach like me.
என்னை போலவே நீங்களும் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவையில்லை.
No.
இல்லை.
Your function may be like a hand.
உங்களுடைய வேலை ஒரு வேலை கரத்தை போல இருக்கலாம்.
The hand cannot speak.
கரம் பேச முடியாது கரத்தினாலே.
But the hand can do many useful things.
ஆனால் எவ்வளவு பிரயோஜனமான காரியங்களை இந்த கரங்கள் செய்ய முடியும்.
Maybe I am like the tongue.
நான் நாக்கை போல இருக்கலாம்.
பட் God has got a function for you in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே தேவன் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த வேலையை வைத்திருக்கிறார்.
You must believe that.
நீங்கள் அதை நம்ப வேண்டும்.
Even if you are a young boy or girl.
இளம் வாலிபனாயும் இளம் வாலிப சகோதரியாயும் இருந்தாலும் கூட.
If you have given your life to Jesus Christ.
உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால்.
And ask Jesus to fill you with his Holy Spirit.
இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் என்று கேட்பீர்களானால்.
I want to tell you that God has got a plan for you in his body.
நான் சொல்லட்டுமா? அவருடைய சரீரமாகிய சபையில தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
You are a very important member of the body.
அந்த சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள்.
Sometimes we think only the more important members in the body are necessary.
இந்த சரீரத்திற்கு மிக முக்கியமான அவயங்கள் மட்டுமே தேவை என்று சில சமயத்தில் நாம் எண்ணுகிறோம்.
The heart,
இருதயம்,
or the liver,
ஈரல்,
or tongue,
நாவு.
But there are many all the members of the body have got a function even if they are not so important.
ஆகவே சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் ஒரே விதமான முக்கியத்துவத்தை பெறாவிட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது.
In a church you may see those who stand up in front and speak and the elders, they are the important people.
சபையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் மேலே எழுந்து நின்று பேசுகிறார்கள். ஓ, இதுதான் முக்கியமான வேலை என்று நீங்கள் எண்ணலாம்.
But they are not the only ones.
ஆனால் அவர்கள் மட்டும் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல.
Everyone has got a function.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு.
I often use the example of the nails.
அடிக்கடி நான் நெகத்தினுடைய உதாரணத்தை சொல்லுகிறேன்.
You think the nails are important?
நெகம் முக்கியமா வேண்டாமா? முக்கியம் இல்லையா?
They are so small.
சின்னதா இருக்கு நெகம்.
not as important as the heart and the eyes and ears.
இதயம் கண்கள் இதே போன்ற முக்கியமான ஒரு அங்கம் இந்த நகம் அல்ல.
Is the nails as important as your tongue?
நாவை போல இந்த நகம் முக்கியமானதா?
No.
இல்லை.
But when you feel scratchy somewhere,
சில சமயத்தில் அரிப்பு எடுக்கும் பொழுது,
which do you use, your tongue or your
நாக்க வச்சு நக்கி விடுவீங்களா அல்லது நகத்தை வச்சு சொல்லுவீங்களா?
The cows and all use their tongue.
மாடு பார்த்திருக்கலாம், உடம்பு எங்கேயாச்சும் அரிப்பு எடுத்தால் நாக்கை வைத்து நக்கி கொண்டே இருக்கும்.
What do we do?
நாம் என்ன செய்கிறோம்?
Use our nails.
நாம் நகத்தை பயன்படுத்துகிறோம்.
See how useful these nails are.
இந்த நகம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது பாருங்கள்.
So in the body of Christ also.
ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்திலேயும் கூட.
You may think, I am such a small, unimportant member in the church.
நான் சபையில் அவ்வளவு முக்கியமற்றதான ஒரு நபராய் சிறிய ஆளான இருக்கிறேன்.
But you can scratch somebody's back and help him.
நீங்க யாருடைய முதுகியாவது சிறந்து விட முடியுமே.
You know what ministry that is?
அது என்ன ஊழியம் தெரியுமா?
To encourage other people.
மற்றவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியம்.
You may not have the gift to speak for half an hour.
அரை மணி நேரம் பேசக்கூடிய வரம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
But can you speak one sentence to encourage somebody?
யாரையாவது ஒருவரை உற்சாகப்படுத்த முடியாக ஒரு வாக்கியம் பேச முடியுமா?
That is the ministry of scratching.
அதுதான் சொரியக்கூடிய ஊழியம்.
That's a wonderful ministry.
அற்புதமான ஒரு ஊழியம்.
Supposing your son comes to you.
உங்கள் மகன் உங்களிடத்தில் வருகிறான்.
And says, "Mummy, my back is scratching. Please scratch me."
Ma, mudhuga arikkiduma kon sorinju odukuman solranga.
You say, "No, I don't have that gift of scratching."
Enakku sorinju odakudiya varam illaya endru amma solugiraal endru veithukollum.
Your child will think you're mad.
Paiya enna nanpa enna amma putti illadhavangala irukkaangale.
You need a gift to scratch my back.
Mudhuga sorinju odukku edha varama vendum.
It's so easy.
Mudhuga sorinju odukku evlo easyana karyam.
To encourage somebody.
ஒரு உற்சாகப்படுத்துவதும் அப்படித்தான்.
Supposing your child has done badly in one examination in school.
உங்களுடைய பிள்ளை தேர்வு ஒன்றிலே மிகவும் மோசமாக தேர்வு எழுதியிருக்கிறது.
He has failed.
அந்த தேர்வில் தோற்று போய்விட்டான் அல்லது ஃபெயில் மார்க் வாங்கி விட்டான்.
How is he going to pass next time?
அடுத்த முறை எப்படி பாஸ் பண்ண போகிறான்?
If you tell him,
நீங்க சொல்கிறீங்க,
you are useless, you are good for nothing, nothing will come out of you.
ஒண்ணுக்கு லாயக்க இல்லாத பையன், ஒண்ணுக்குமே உபயோகமற்றவன் என்று சொல்லி நீங்க திட்டினால்,
he will fail next time also.
அடுத்த முறையும் அவன் ஃபெயில் ஆகி விடுவான்.
But if you encourage him, scratch him.
ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சொரிஞ்சி விடுங்க, உற்சாகப்படுத்துங்க.
Never mind, my son.
பரவாயில்ல, கவலைப்படாதே.
You are going to pass.
நீ கண்டிப்பா பாஸ் பண்ண போற.
Next time you will really get pass.
அடுத்த முறை கண்டிப்பா நீ பாஸ் பண்ண போற.
I believe in you.
நான் உன்னை நம்பிக்கை வச்சிருக்கேன்.
Don't give up.
விட்டு விடாதே.
Don't worry what your teacher says or other children say.
உங்க டீச்சரோ உங்களுடைய மற்ற நண்பர்களோ சொல்றதெல்லாம் நீ நம்பாதே. அதை குறித்து கவலைப்படாதே.
I have faith in you. I am your mother. I have faith.
நான் உடைய தாய், உன்னிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
And he feels so happy.
அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
Because somebody scratched his back.
யாரோ சொரிஞ்சி விட்டதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
And he will pass.
அடுத்த முறை தேர்ச்சி பெற்று விடுவான்.
That is the way to help our children.
இப்படி தான் நாம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்.
Or some sister comes to your house.
அல்லது யாரோ ஒரு சகோதரி உங்கள் வீட்டுக்கு வருகிறார்.
Oh, my husband is so bad.
ஐயோ, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப புல்லாதவரா
இருக்கார். Shouting at me.
எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கார்.
I feel like killing myself.
நானே தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட எனக்கு என்ன வருகிறது.
You scratch your back.
கொஞ்சம் அவங்க முதுக சொரிஞ்சு விடுங்க.
Say, no, God will help you.
இல்லை இல்லை, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
God will help you. God can change your husband.
தேவன் உங்க கணவரை மாற்ற முடியும்.
You pray.
ஜெபிங்க.
I'll also pray with you.
நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன்.
Let's pray now, 1 minute.
இப்பவே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
Pray with her.
அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
And she goes home.
வீட்டுக்கு போறாங்க.
Cheerful.
சந்தோஷமா போறாங்க.
It took you only 1 minute to encourage that person.
அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனது? ஒரு நிமிஷம் தான்.
Do you have to be a man to do that?
நீங்கள் அதை செய்வதற்கு வளர்ந்த ஒரு ஆளாக இருக்க வேண்டுமா?
Do you have to be grown up? No.
வளர்ந்தவங்க தான் செய்ய முடியுமா?
Even your children can do it.
பிள்ளைங்க கூட செய்யலாம்.
And like that God can give you a ministry.
இது போன்ற தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியும்.
That is the through the power of the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியானுடைய
வல்லமையினால். The Holy Spirit is one who encourages us.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
And he gives us gifts to serve one another.
ஒருவருக்கொரு ஊழியம் செய்யும்படியாக நமக்கு வரங்களை தருகிறார்.
We must seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும்.
There's a great example in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது.
Of a young man called Joseph.
யோசேப் என்கிறதான ஒரு வாலிபன்.
You know his story.
அவருடைய கதை உங்களுக்கு தெரியுமா?
How he was falsely accused and put in the jail.
பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டான்.
But in that jail he wasn't just crying in one corner and feeling sorry for himself.
அந்த jail-ல மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் அழுது கொண்டிருக்கவில்லை.
He was saying, okay, God knows everything that's happening to me.
சரி, எனக்கு நடக்கிறதெல்லாம் தேவனுக்கு தெரியும் என்று அவன் விசுவாசமா இருந்தான்.
So he walked around the jail, even though he was in jail, he walked around as a young man, happy.
வாலிபனா இருந்த அந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே சுற்றுமாய் நன்றாக உற்சாகமாய் சந்தோஷமாய் நடந்து கொண்டிருந்தார்.
So in the jail one day,
ஒரு நாளிலே அந்த சிறைச்சாலையிலே,
we read in Genesis chapter 40.
40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Joseph was walking around.
யோசேப்பு அங்கே நடந்து கொண்டிருந்தார்.
And one day he saw two of the prisoners sitting there.
அங்க தன்னோடு கூட இரண்டு கைதிகள் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார்.
And they were two of Pharaoh's servants.
அவர்கள் இருவருமே பார்வோனுடைய வேலைக்காரர்களாக இருந்தார்கள்.
And says in Genesis 40,
ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Verse 6.
ஆறாம் வசனம்.
Joseph was walking around in the morning and he saw them very discouraged.
காலமே யோசேப்பு அவர்களிடத்திலே போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள்.
Now when you see somebody discouraged, what do you do?
யாராவது கலக்கமடைந்து இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
Maybe you see somebody discouraged in your office.
உங்க அலுவலகத்தில் யாராவது ரொம்ப கவலையா இருக்காங்க.
Or somebody comes to your house very discouraged.
அல்லது ரொம்ப கவலையாய் அதேரியப்பட்டு உங்க வீட்டுக்கு யாராவது வருகிறார்கள்.
You know what Joseph did?
யோசேப் என்ன செய்தார் தெரியுமா?
He asked them a question.
அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
Why are your faces so sad today?
ஏன் உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்று கேட்டான்.
Have you ever asked anybody that question?
யாரையாவது எப்பொழுதாவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா?
Somebody you know?
உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர்?
Somebody in your office?
அலுவலகத்திலே வேலை செய்கிற ஒருவர்?
Maybe one of your children?
அல்லது உங்கள் பிள்ளைகளிலே ஒன்று?
Maybe your wife is looking sad one day?
அல்லது ஒரு நாளில் உங்கள் மனைவி துக்கமாக இருக்கலாம்.
Or your husband is looking sad?
கணவன் துக்கமாக இருக்கலாம்.
See, Joseph was interested in other people even though he was in a prison.
யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட மற்றவர்கள் மீது கருணை உள்ளவராக இருந்தார்.
Why are you so sad today?
ஏன் இன்றைக்கு இவ்வளவு துக்கமாக இருக்கிறீர்கள்?
And then they talked about some dream that they had.
அவர்களுக்கு அவர்கள் கண்ட சொப்பனத்தை குறித்து பேசுகிறார்கள்.
And then he explained the dream to them.
பிறகு அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தையும் விளக்கி சொல்கிறார்.
And like that one of them was encouraged and went back to his place in the Pharaoh's palace.
அதுபோல ஒரு உற்சாகப்படுத்தப்பட்டு மீண்டும் பார்வோனுடைய அரண்மனைக்கே சென்று விட்டார்.
And that man told Pharaoh one day about this Joseph in the prison.
அந்த மனிதன் பார்வோனிடத்திலே சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய யோசேப்பை குறித்து சொன்னார்.
He said he explained my dream 2 years ago.
2 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார்.
Oh Pharaoh, he can explain your dream also.
பார்வோன் ராஜாவே, உம்முடைய சொப்பனத்துக்கும் அந்த பையன் வியாக்கியானம் சொல்ல முடியும்.
Joseph went there.
யோசேப் அங்க செல்கிறார்.
And he became the second ruler in Egypt.
எகிப்திலே ஆளுகை செய்கிற இரண்டாம் இடத்தை பிடிக்கிறார்.
How did Joseph get this position?
அந்த ஸ்தானம் யோசேப்புக்கு எப்படி கிடைத்தது?
It all started with one simple question he asked somebody.
இவங்களெல்லாம் எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால், யாரோ ஒருவிடத்திலே கேட்டதான ஒரு சாதாரண கேள்வி.
Why are you looking so sad?
உங்கள் முகம் துக்க முகமா இருக்கிறது என்ன?
Can you imagine that with one simple question he found his way to the throne?
அந்த ஒரு எளிய கேள்வினாலே பார்வோனுடைய அந்த அரண்மனைக்கு போகக்கூடிய வழியை கண்டுபிடித்தார் என்று உங்களால் நம்ப முடிகிறதா?
You read this.
வாசித்து பாருங்க.
Supposing that day he saw these people and he did not ask them anything.
ஒருவேளை அந்த நாளிலே கலக்கமா இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் இந்த கேள்வி கேட்காமல் போயிருந்தால்,
so supposing he said, I've got enough problems of my own, why should I worry about them?
எனக்கு இருக்கிற பிரச்சனை 1000, நான் ஏன் இவனை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்து போயிருந்தால்,
other people have problems, I'm not bothered about them.
மற்றவர்களை பிரச்சனை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்று சொல்லியிருந்தால்,
I want to think about my own problems.
என்னுடைய பிரச்சனை நான் நினைச்சு பார்க்கட்டும், அது போதும்.
He would have remained in the prison for the next 40 years.
அடுத்த 40 ஆண்டுகள் சிறைச்சாலையிலேயே தான் இருந்திருந்திருப்பார்.
What do we learn from this?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
If you have a concern for other people,
மற்ற மக்கள் மீது உங்களுக்கு ஒரு கருணை இருக்குமேயானால்,
God will do something for you.
உங்களுக்கு என்ற தேவன் சில காரியங்களை செய்ய முடியும்.
See this verse in Proverbs chapter 11.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம்.
Proverbs chapter 11.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம்.
And verse 25. The last part.
25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி.
He who waters others will be also watered himself.
எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்.
That means I see my neighbors plant is dying because it's withering.
இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலத்துல அந்த செடி கொடிகள் எல்லாம் வாடி வதங்கி காய்கிற மாதிரி இருக்கு.
He has gone away somewhere.
அந்த நிலத்துக்காரர் எங்க வேலையா வேலை விட்டு வேற எங்க போயிட்டார்.
I say, okay, let me pour some water so that it doesn't dry up.
அந்த செடி காஞ்சிராம இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சட்டும்னு பாய்ச்சறேன்.
And God sees that.
தேவனதை காண்கிறார்.
That I'm caring for others.
மற்றவர்களுக்காக நான் கருணை படுகிறதை பார்க்கிறார்.
He will water me.
அவர் எனக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்.
That is a promise here.
இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
You water other people, God will water you.
மற்ற மக்களுக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினால் தேவன் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்.
you care for other people, God will care for you.
நீங்கள் மற்றவர்களுக்காக கர்சனைப்படும் பொழுது தேவன் உங்களுக்காக கர்சனைப்படுவார்.
Care if you are burdened about other people's children that they must grow up in a good way, God will care for your children.
மற்றவருடைய பிள்ளைகள் தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர வேண்டும் என்கிற ஒரு கரிசனை கவலை உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவார்.
That is a law.
அது ஒரு பிரமாணம்.
Those who water others, God will water them.
மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர்களுக்கு தேவன் இவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்.
But like Joseph,
யோசேப்பு போல,
he cared for those people.
அந்த மக்களுக்காக கரிசனை உள்ளவராக
இருந்தார். So God blessed him.
தேவன் இவரை ஆசீர்வதித்தார்.
If you only think about yourself,
உங்களை பத்தியே நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று
சொன்னார். I have so many problems, I don't have time to think about other people.
எனக்கே இவ்வளவு பிரச்சனை நிறைந்திருக்கிறது, மற்றவர்களுடைய பிரச்சனையை பற்றி விசாரிப்பதற்கு எனக்கு நேரமும் இல்லை, கரிசனையும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னால்,
that is why your problem continues.
அதனாலதான் உங்க பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது.
The Lord told Abraham,
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
tremendous promise.
வியப்பான ஒரு வாக்குத்தத்தம்.
It says in Genesis chapter 12.
ஆதியாகமம் 12 அதிகாரம்.
Genesis chapter 12.
ஆதியாகமம் 12 அதிகாரம்.
There are two things in this double promise. This is a double promise.
இவையெல்லாம் இரட்டை வாக்குத்தத்தங்கள். அதில் இரண்டு காரியங்கள் காணப்படுகிறது. மூன்றாம் வசனம்.
The first part of the promise is I will bless you.
அந்த வாக்குத்தத்தத்தின் முதல் பகுதி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
I will bless you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
The second part of the promise in verse 2 is you shall be a blessing.
அந்த இரண்டாம் வசனத்திலே காணப்படுகிற அந்த இரட்டை வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது பகுதி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
It's like coin with two sides.
இரண்டு பக்கங்கள் உள்ள நாணயத்தை போல.
I will bless you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
And you will be a blessing to others.
நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
And to how many people?
எத்தனை பேருக்கு?
Verse 3.
மூன்றாம் வசனம்.
All the families of the earth will be blessed through you.
பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
And you may say,
நீங்கள் சொல்லலாம்,
yeah, that is what God said to Abraham. How does that apply to us?
ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் அதை சொன்னார். எனக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும்?
I am not Abraham.
நான் ஆபிரகாம் இல்லையே.
Please turn to Galatians chapter 3.
கலாத்தியர் 3 அதிகாரத்துக்கு திருப்புங்கள்.
It's an amazing verse.
அங்கேயும் வியக்கத்தக்கதான ஒரு வசனம் இருக்கிறது.
Galatians chapter 3.
கலாத்தியர் 3 அதிகாரம்.
Here it speaks about a curse and a blessing.
எங்க சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது.
A curse.
ஒரு சாபம்.
Verse 13.
13 வசனம்.
Christ became a curse for us, it says in the middle of that verse.
வசனத்தின் நடுவிலே கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Did you know that Christ not only took our sin but he became a curse for us on the cross?
இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல சிலுவையிலே நமக்காக ஒரு சாபமானார் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
Why did he become a curse for you?
ஏன் உங்களுக்கென்ற ஒரு சாபமானார்?
It says here in verse 14.
14 வசனத்திலே வாசிக்கிறோம்.
So that the blessing of Abraham might come upon us.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மீது வரும்படியாக.
Those who are awake, please listen.
தூங்காம முழிச்சிருக்கவங்க கவனிங்க.
Are you listening?
லார கவனிக்கிறீங்களா?
The blessing of Abraham must come upon us.
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மீது வர வேண்டும்.
What is that blessing?
அது என்ன ஆசீர்வாதம்?
I will bless you and you will be a blessing.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
Won't you like to have that in your life?
இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்று எண்ணவில்லையா?
That to how many people will God make you a blessing?
எத்தனை பேருக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்?
To every family on the earth that you meet.
நீங்கள் இந்த பூமியிலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாக்குவார்.
What a wonderful promise.
என்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
Most people on the earth are a curse to others.
உலகத்திலே காணப்படுகிற பல மக்கள் மற்ற அநேகருக்கு சாபமாய் இருக்கிறார்கள்.
Haven't you had some people come to your house?
யாராவது உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா? எப்படி?
And they keep on gossiping about, speak evil about so many people.
இவங்களை பத்தி அவங்களை பத்தி அவங்களை பத்தி புறங்குறிட்டே இருக்கிறத கேட்டிருக்கீங்களா?
You think that person was a blessing in your house?
அப்படி உங்க வீட்டுக்கு வரவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
He was a curse.
இல்லை, சாபத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
It is like somebody bringing all the garbage from the kitchen and dumping it in your front room.
உங்க கிச்சன்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய குப்பை, அழுகின தக்காளி எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாரும் உட்காரக்கூடிய ஹால்ல கொண்டாந்து கொட்டுற மாதிரி.
Supposing somebody comes to your house with this tin of garbage from his kitchen.
யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க வீட்டுல சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் கிச்சன்ல சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் உங்க வீட்டுக்கு கொண்டு
வராங்க. And you say, why have you come?
ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க.
I have come to put all this garbage here in your sitting room.
இந்த குப்பையெல்லாம் நீங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய ஹால்ல கொட்டிட்டு போறானே வந்து கொட்டிட்டு போறாங்க.
So please come.
வாங்க வாங்க கொட்டுங்க கொட்டுங்க.
That is gossip.
இதுதான் புறங்கூறுதல்.
So and so is this, so and so is that, so and so is that.
உங்களை பத்தி தெரியுமா, உங்களை பத்தி தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா,
that is all this garbage.
அதுவும் குப்பைதான்.
and you sit there and say
okkada aama avan thalaiyadittu vaangittu irukinga ellathu
will you bring some more garbage tomorrow also
naalikku varappo innum konja kuppaiya kondu vaanga
I like this garbage
enakku kuppa romba pidikirathu
stupidity
puttiyanam
but here it says you'll be a blessing
la inga enna solapattirukkadhu neengal aashirvadama irupeergal
to all every you go and visit a family you'll be a blessing you'll be there for 5 minutes you bless them and come away
neenga oru veettukku poringa andha kudumbathula 5 nimisham irukinga 5 nimisham avargalukku aashirvadama irundu vittu varugireergal
what a life
enna vidhamana vaazhkai paarungal
jesus was like that
yes appadi than irundhar
wherever he went 5 minutes he was a blessing
ingellam yesu sendraro 5 nimisham irundhalum avargalai aashirvadithu vittu varuvar
my dear brothers and sisters
en armiyana sagodara sagodrigale
don't you want to be like that
neengal idhu pole irukka vendum enu ungalku viruppam illaya
I tell you that is my heart's greatest longing
idhu than enoda irudhayathudaiya megaperiya vaanjiya irukkirathu endru ungalku solugiren
that I will be a blessing wherever I go
naan ingellam seligirana angellam naan aashirvadama irukka mudiya virumbugiren
whether one to one person or 1000 people the same
oruvarku 1000 perko enakku enai pottha vare ondru than
I go to a home for 2 minutes
ஒரு வீட்டுக்கு நான் 2 நிமிடம்
செல்கிறேன் 2
அந்த குடும்பத்தில் 2 நிமிடம்
I must bless them and go away
நான் அவளை ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும்
don't you want to be like that
அப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா
you say yes
ஆம் என்று சொல்லுங்க
I'll tell you how to be like that
எப்படி இருக்க முடியும் என்று சொல்கிறேன்
please listen carefully
தயவு செய்து கவனமாக கேளுங்க
Galatians 3:14
கலாத்தியர் 3:14
the blessing of Abraham will come upon us
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மீது வரும்
it says here through the promise of the holy spirit
ஆவியானவருடைய வாக்கு தத்துவத்தின் மூலமாக
that means the holy spirit will fill us that's the only way we can be a blessing
பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அந்த ஒரே மூலமாக தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற
முடியும் so when you are filled with the holy spirit
நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது
two things happen like the two sides of the coin
நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இரண்டு காரியம் நடைபெறுகிறது
he god blesses us
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்
and we are a blessing to other people
நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம்
that's what happened on the day of pentecost
இதுதான் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது
God blessed them and they became a blessing to other people.
தேவனவளை ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார்கள்.
So I want to encourage all of you to pray.
ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க முடியா உற்சாகப்படுத்துகிறேன்.
Say Lord I want to be filled with the Holy Spirit.
ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டுமே.
I don't know how many of you pray that prayer.
உங்கள் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை.
I pray that every day.
ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன்.
When I say every day I mean every day.
நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன்.
Whenever my wife and I pray in the morning
எப்பொழுதெல்லாம் நானும் என்னுடைய துணைவியாரும் காலையில ஜெபிக்கிறோமோ
we say lord forgive us our sins
ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும்
and fill us with the holy spirit today பரிசுத்த
ஆவியானவரால் இன்று எங்களை நிரப்பும்
every day
ஒவ்வொரு நாளும்
I pray lord fill me with the holy spirit
ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று நான் ஜெபிக்கிறேன்
why
ஏன்
because I want to be blessed by god and I want to be a blessing to other people
தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்
that is the blessing of abraham
இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்
which god told abraham 4000 years ago
4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார்
what did he tell him
என்ன சொன்னார்
I will bless you
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்
and you will be a blessing to every family
நீ எல்லா குடும்ப வம்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய்
galatians 3:14 says through the holy spirit that promises for me
கலாத்தியர் 3:14 இல்லை வாசிக்கிறோம் அந்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு உண்டு
பட் we don't get it unless we ask for it
நாம் அதை கேட்காத பட்சத்திலே நாம் பெற்றுக்கொள்வதில்லை
see luke chapter 11
லூக்கா 11 அதிகாரம்
luke chapter 11
லூக்கா 11 அதிகாரம்
when the disciples came to jesus and said lord teach us to pray in verse 1
ஒன்றாம் வசனத்திலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது
here he taught them how to pray
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார்
he told them a story
அங்கே ஒரு கதையை சொல்கிறார்
there was a man in whose house a guest came verse 5
ஐந்தாம் வசனத்திலே ஒரு மனிதன் இருந்தான் அவருடைய வீட்டுக்கு அவருடைய சிநேகிதர் வந்திருக்கிறார்கள்
but he had no food
ஆனால் வீட்டில் அவங்களுக்கு கொடுப்பதற்கு சாப்பாடு இல்லை
he came to him verse 5 at midnight
அவன் பாதி ராத்திரியிலே வந்த நடுராத்திரியிலே வருகிறான்
no food
சாப்பாடு வீட்டில் இல்ல
so what did he do
அவன் என்ன செய்கிறான்
he loved his friend so much he said, I must give him some food
தன்னுடைய நண்பனை அந்தளவாய் நேசித்தபடியால் எப்படியாவது சாப்பாடு அவருக்கு கொடுக்க வேண்டும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான்
that means I want to be a blessing to him
அவருடைய பொருள் என்னவென்றால் நான் எப்படியாவது இவன் என்னுடைய சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே
but I don't have anything to make be a blessing to him
ஆனால் நான் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை
that's the meaning of the story
அதான் இந்த கதையினுடைய அர்த்தம்
so he goes to his neighbor
அவன் தன்னுடைய அயலகத்தான் வீட்டுக்கு
சென்றான் and he knocks there in his house
அங்கே வீட்டை தட்டுகிறார்
please give me some bread
எனக்கு தயவு செய்து கொஞ்சம் அப்பத்தை தாங்க
give me some food
எனக்கு கொஞ்சம் ஆகாரம் தாருங்கள்
because I have to give to my friend
என்னுடைய சிநேகிதனுக்கு நான் கொடுக்க வேண்டும்
he says no I can't give
இல்ல நான் கொடுக்க முடியாது
I'm sleeping
நான் தூங்குகிறேன்.
He says, no, you got to give me.
இல்லை, எனக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆக வேண்டும்.
And he kept on knocking till he got it.
அவன் தொடர்ந்து தட்டிக் கொண்டே இருந்தபடியாலே பெற்றுக்கொண்டான்.
Then he came to his friend and said, here is some food.
சிநேகிதரிடத்திலே வந்து இந்த ஆகாரம் சாப்பிடு என்று சொல்கிறான்.
What is that?
அது என்ன?
He became a blessing to his visiting friend.
தன்னுடைய தன்னை வீடு சந்திக்க வந்த அந்த சிநேகிதருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான்.
What is the meaning of the story?
இந்த கதையினுடைய அர்த்தம் என்ன?
Verse 13.
13th வசனம்.
How much more your heavenly Father will give the Holy Spirit to those who ask him.
தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
What is the moral of this story?
இந்த கதையினுடைய பொருள் என்ன?
Lord, there are so many people around me who need help from you.
ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து உதவி தேவைப்படக்கூடிய அநேகர் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள்.
My relatives.
என்னுடைய உறவினர்கள்.
My neighbors.
பக்கத்து வீட்டுக்காரர்கள்.
My children.
என்னுடைய பிள்ளைகள்.
My husband.
என்னுடைய கணவர்.
My wife.
என்னுடைய மனைவி.
They need your blessing.
அவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே.
I don't have anything to bless them with.
அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே.
Lord, please give me the power of the Holy Spirit.
ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தாரும்.
No reply.
பதிலே வரல.
Lord, give me the power of the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தாரும்.
No reply.
பதிலே வரவில்லை.
Lord, I am not going away till you fill me with your Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் வரை நான் போக மாட்டேன், தட்டிக்கொண்டே இருப்பேன்.
God fills me with the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார்.
And I can bless those people.
நான் இந்த மக்களை ஆசீர்வதிக்க முடியும்.
I want to tell you my own testimony.
என் சொந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
That is how I sought God.
I
said, Lord, I cannot preach and serve you if you don't fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பாவிட்டால் நான் உமக்கு ஊழியம் செய்ய முடியாது, போதிக்க முடியாது.
I will give people old, 1 week, 2 weeks old food.
ஒரு வாரம், இரண்டு வாரம் பழமையாய் போன ஆகாரத்தை தான் நான் கொடுக்க முடியும்.
You don't like to give people 2 weeks old meat curry and all that.
ரெண்டு வாரம் வைத்த பழைய கறி சாப்பாட்டெல்லாம் எப்படி கொடுக்கறது ஆண்டவரே?
I say, Lord, I want to be filled with the Holy Spirit.
ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும்.
That anybody who comes to my house, I can bless them.
என் வீட்டுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே.
You know what you need, my brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா?
Like you know the Father.
தகப்பனை அறிந்திருக்கிறது போல.
Know Jesus.
இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறது போல.
You need to know what it is to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தால் நிரப்பப்படுவது என்றால் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
It is not only for preachers.
பிரசங்கர்களுக்கு மட்டுமல்ல,
for ordinary men and women and little boys and girls.
சாதாரண ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் அவர்களுக்கும் கூட தான்.
If you pray to God,
தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது,
Lord, I want to be a blessing to other people.
ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
God will do it.
அவர் செய்வார்.
Now, those of you who have made a mess of your life,
என் வாழ்க்கையை நான் ரொம்ப குழப்பி விட்டேன், தவறு செய்து விட்டேன் என்று சொல்கிறவர்களே,
I want to give you a promise today. Please claim it.
இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள்.
Please remember this.
தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Zechariah chapter 8.
சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 8 அதிகாரம்.
Zechariah chapter 8.
சகரியா 8 அதிகாரம்.
And verse 13.
13 வசனம்.
What does it say?
அது என்ன சொல்கிறது?
As you were a curse among the people, now you will become a blessing.
நீங்கள் பரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே இப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.
So don't fear.
பயப்பட வேண்டாம்.
Let your hands be strong.
உங்களுடைய கைகள் திடப்படக்கிறது.
So in the past,
கடந்த காலங்களிலே
you were a curse to people, from now you're going to be a blessing.
ஜனங்களுக்கு சாபமாய் இருந்தீர்கள், இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
we pray that all of us will know the wonderful blessing of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பது என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கட்டும் ஆண்டவரே.
Oh Lord, we pray that none of us will ever be satisfied without a life that is continuously filled with the Holy Spirit.
ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்று வேறு ஒன்றுமே திருப்தி படுத்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
Hear our prayer.
ஜெபங்களை கேளும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.